ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 24.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். புரோதசாம் ச முஹ்யமாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானினாமஹம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரம். புரோதசாம் ச முஹ்யமாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானினாமஹம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரம்.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிகர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். அர்ஜுனா, புரோகிதர்களில் தலைவரான ப்ரஹஸ்பதியாக என்னை அறிந்து கொள். சேனாபதிகளில் நான் கார்த்திகேயன், நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம்.
ஓம் அஜானதி மிரந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயம் சக்ஷரன் விலீதம் மீன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத தேச தரணிம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் யாசம் ததோ ஜயமுதீரஹேதம். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்தீர்பவதி நைஸ்தகிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தாஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கிருபையில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 24 இருக்கும். ஒரு அழகான அற்புதமான ஒரு கிராமம் இருந்தது. கிராமப்புறம் அப்படின்னாலே பச்சை பசேர்னு இருக்கும். கிராமப்புற வாழ்க்கை நகரப்புற வாழ்க்கையை விட மிக மிக சிறந்த வாழ்க்கை. ஏன் அப்படின்னென்றால், மனிதன் வந்து இயற்கையாகவும் சுகமாகவும் நலமாகவும் வாழலாம். இருந்தாலும் நம்ம இப்போல்லாம் கிராமப்புறங்களை விட்டுவிட்டு நகர்ப்புறத்துக்கு சென்று வாழ்ந்து வருகின்றோம். இந்த கிராமப்புறத்தில் ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். அந்த பிராமணர் எப்பொழுதும் அவருடைய தர்மங்களை கடைபிடித்து கொண்டே வருவார். அப்படி கடைபிடித்து கொண்டே வரும்பொழுது, அந்த காலத்தெல்லாம் வந்து வீடுகள் வந்து இப்போ இருக்கிற மாதிரி அடுக்குமாடி கட்டடங்கள் இல்லாமல் கிராமப்புறங்கள்லாம் தரையோட தரையாக வந்து இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்பவும் வந்து கதவு திறந்தே இருக்கும். இப்போ அடுக்குமாடி கட்டடத்தில் என்ன பண்ணுறோம், கதவெல்லாம் பூட்டிக்கிறோம். பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒன்றுமே வந்து தெரியவே தெரியாது. அந்த காலத்தில் வந்து நல்லா திறந்துருக்கும், திண்ணை இருக்கும், வராண்டா இருக்கும், யார் வேணாலும் உட்காந்துக்குவாங்க வந்து திண்ணையில் வறண்டாவில். அதுபோல் இந்த பிராமணர் இன்றைக்கும் அவருடைய திண்ணையில் உட்கார்ந்து பகவத்கீதை ஸ்லோகங்களை தினந்தோறும் படித்து கொண்டே வருவார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு எதிர்புறம் ஒரு விபச்சாரி பெண் வாழ்ந்து வந்தாள். இவர் பகவத்கீதை படிக்கும் பொழுது இவரது கடமையாக இவரோட தொழிலாக இருக்கின்றதோ, அதுபோல் விபச்சாரி பெண் விபச்சாரி வேலைகளை செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது இந்த பிராமணருக்கு மிகவும் தொந்தரவாக இருக்கும். இந்த விபச்சாரி பெண்ணை பார்க்கும் பொழுதெல்லாம் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றாலே அப்படின்ட்டு இந்த பிராமணர் எப்பவும் மனம் சஞ்சலத்தோடு படித்து கொண்டே இருப்பார் பகவத்கீதையை. அப்படி நாட்கள் ஆக 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 இவருக்கு தொந்தரவுகள் அதிகமாக ஆகின. அவள் செய்யக்கூடிய காரியங்களை இவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மனதால் பயங்கர பாதிக்கப்பட்டார். அதுபோல தினமும் தினந்தோறும் பகவானுடைய அற்புதமான இந்த பகவத்கீதையை தினந்தோறும் படித்து கொண்டே வருவார். அப்போ படித்து கொண்டே வரும்பொழுது யோசிக்கின்றார், இந்த பெண் ஏன் இப்படி தவறுதலான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றாள், எவ்வளோ கீழ்த்தரமான வேலைகளை இவள் செய்கின்றாளே அப்படின்னு நினைத்து கொண்டே வரும்பொழுது ஒரு நாள் மரணம் சம்பவித்தது. இந்த பிராமணருக்கும் இந்த விபச்சாரி பெண்ணுக்கும் மரணம் சம்பவித்தது. அப்போ சம்பவிக்கும் பொழுது விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களும் வருகின்றனர். விஷ்ணு தூதர்கள் வந்து இந்த விபச்சாரி பெண் எங்கே இருந்தாலோ அங்கே செல்கின்றனர். இந்த யமதூதர்கள் பிராமணர் எங்கே இருக்கின்றாரோ அங்கே யமதூதர்கள் செல்கின்றனர். இந்த பிராமணருக்கு பயங்கர ஆச்சரியம், இது என்ன இது, நான் ஒரு பிராமணன், நான் தினந்தோறும் பகவத்கீதையை படிப்பேன், ஏன் யமதூதர்கள் இங்கே வருகிறார்கள், இந்த விபச்சாரி பெண் தவறான காரியத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றால், அவளுக்கு ஏன் இந்த விஷ்ணு தூதர்கள் அங்கே சென்றார்கள், ஏதோ ஒரு தவறுதலாக நீங்கள் தவறுதலாக இதை செய்கிறீர்கள், விஷ்ணு தூதர்கள் இங்கே வர வேண்டும், யமதூதர்கள் அங்கே செல்ல வேண்டும், ஏன் இதுபோல தவறாக செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களும் சொல்கின்றனர், பிராமணரே நாங்கள் எதுவும் தவறு செய்யவில்லை, நாங்கள் எதுவும் தவறு செய்யவில்லை, எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமா அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களும் சொல்கின்றனர், நீங்கள் எப்பொழுதும் பகவத்கீதையை படித்து கொண்டு இருந்த பொழுதிலும் உங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் இந்த விபச்சாரி பெண்ணின் மேலே தான் இருந்தது, இந்த விபச்சாரி பெண் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாள், ஏன் இப்படி செய்கின்றாள், இதே போல நீங்கள் எப்பவும் எண்ணிக்கொண்டே இருந்து பகவத்கீதையை படித்திருக்கின்றீர்கள், உங்களுடைய மனதில் எப்பொழுதும் இந்த விபச்சாரி பெண் செய்யக்கூடிய வேலைகளில் தான் மேல் கவனம் இருந்தது, ஆனால் இந்த விபச்சாரி பெண் அவளுடைய விபச்சாரி காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அவளுடைய மனதில் உங்களைப் போல சுத்தமான பிராமணர் உங்களைப் போல நல்ல மனிதனாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் இந்த விபச்சாரியினுடைய மனதில் எழுந்தது. அதுமில்லாமல் நீங்கள் பகவத்கீதையை படிக்கும் பொழுது அந்த ஸ்லோகங்களை எல்லாம் இந்த விபச்சாரி பெண் கேட்டுக்கொண்டே வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு இந்த விஷ்ணு தூதர்கள் சொல்லுவார்கள். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, வெளியில் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்மளுடைய மனதில் நாம் என்ன நினைக்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்றுதான் வந்து முக்கியம். அதுபோல் வந்து ஒவ்வொரு மனிதனும் வெளிப்புறத்தில் இன்றைக்கெல்லாம் கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மனிதன் முக்கியமாக வந்து இந்த அரசியல்வாதிகள், போலி அரசியல்வாதிகள் மேடையில் பேசுவது உண்டு, செய்வது உண்டு. அதுபோல் இல்லாமல் நாம் மனதில் எவ்வாறு இருக்கின்றோம், நம்ம உள்ளுக்குள்ள மனசில் எவ்வாறு நடந்துகின்றோம், எவ்வாறு நினைக்கின்றோம். பகவான் சொல்லுகின்றார் பகவத்கீதையில், அந்த காலேச்ச மாமியவ ஸ்மரன் முக்துவ கலேவரம். அவர் மற்றொரு ஸ்லோகத்திலும் சொல்கின்றார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜந்தந்தே கலேவரம் தம் தம் மே வைத்து கவுந்தேயா சதா சத்பாவ பாவித. பகவான் சொல்லுகின்றார், அந்த காலேஜ இறக்கும் தருவாயில் என்னை பற்றி எவன் நினைத்து மரணத்தை தழுவுகின்றானோ அவன் ஐயமின்றி என்னை வந்து அடைவான் அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். அதுபோல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிராமணர் எப்பொழுதும் விபச்சாரி பெண்ணுடைய வேலைகளை சிந்தித்து கொண்டு இருந்ததால் யமதூதர்கள் வந்தார்கள். இந்த விபச்சாரி பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் பகவானுடைய கதைகளை, பகவத்கீதை போன்ற ஸ்லோகங்களை கேட்டுக்கொண்டே இருந்ததால் விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க. அப்போ இதிலிருந்து வந்து கேட்கலாம், அப்போ நாங்கள் விபச்சாரியாக போயிட்டுமாங்க, விபச்சாரியாக போயிட்டு நாங்கள் பகவத்கீதை படிக்கட்டுமா, இல்லை வந்து மதுபானங்கள் குடித்து கொண்டே நாங்கள் பகவத்கீதையை படிக்கட்டுமா, இல்லை வந்து வேறு ஏதாவது தவறான காரியத்தில் ஈடுபட்டு பகவத்கீதையை படித்தால் போதுமா அப்படின்னு அதை வந்து தவறான கருத்துக்களை சொல்ல வருவதில்லை. நாம் என்ன நிலைமையில் இருக்கின்றோமோ அந்த நிலைமையில் இங்கே கருத்து என்ன அப்படின்னா, நாம் வெளியில் இருப்பது முக்கியமில்லை, நாம் நம்மளுடைய மனதில் நாம் என்ன நினைக்கின்றோம், என்ன செய்கின்றோம் அப்படிங்கிறதான் வந்து முக்கியமான கருத்தாக இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பகவான் இங்கே 10வது அத்தியாயம் பூர்ணத்தின் வைபம் பதம் 24 சொல்கின்றார், புரோதானாம் ச முக்கியமாம் வித்தி பார்த்த பிரகஸ்பதிம் சீனானினாம் அகம் ஸ்கந்தக சர்வ அஸ்மின் சாகரே பகவான் என்று சொல்கின்றார். பகவானுடைய வைபவங்களை பற்றி கூறிக்கொண்டே வருகின்றார். பகவான் சொல்கின்றார், புரோகிதர்களின் தலைவரான பிரகஸ்பதி என்று சொல்கின்றார். சில பிரபுபாதர் பொருள்கள் கொடுத்திருக்கின்றார், எப்படி இந்திரன் வந்து தேவி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்றானோ அதுபோல வந்து பிரகஸ்பதியும் வந்து புரோகிதர்களில் தலைவராக வசிக்கின்றார். பிரகஸ்பதியை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் இந்திரதேவன், இந்திரலோகம் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும், துன்பங்கள் இல்லாத உலகம், இன்பம் மட்டுமே நிறைந்த உலகம், அப்படி இருக்கும் பொழுது இந்திரதேவன் ஒரு நாள் அரியணையில் உட்கார்ந்திருக்கின்றான். சச்சி தேவியும் அமர்ந்திருக்கின்றாள், இந்திரதேவனுடைய மனைவி. அப்படி இருக்கும் பொழுது இந்திரலோகத்தில் பார்த்தோம் எப்படின்னா, கந்தர்வலர்கள் அருமையாக பாடல்கள் பாட அதுக்கப்புறம் வந்து பலவிதமான பெண்கள் நடனம் ஆடுவார்கள், பானங்களை குடித்து கொண்டு, அதுக்கப்புறம் இந்த சாமரம் இது போன்ற இந்திரலோகனுக்கு எல்லோரும் விசிறி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி விசிறி கொண்டு இருக்கும் பொழுது எல்லா தேவி தேவர்களையும் இந்திரனுடைய அரும் பெருமைகள் எல்லாம் சொல்கின்றார்கள். சித்திரர்கள், சாணரர்கள், கந்தர்வர்கள் எல்லோரும் எப்படி இந்திர தேவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி புகழ் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி புகழ் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்திர தேவனும் பயங்கர கர்வத்துடன் உட்கார்ந்திருக்கின்றான். ஏன்னா இந்த உலகத்தில் சாதாரணமாக எப்போ மனிதனை ஒரு மனிதன் போல புகழ்ந்து பாடுகின்றானோ அவனுடைய கர்வம் உச்சி தலைக்கு ஏறிவிடும். சாதாரணமாக எங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனாக இருப்பான், அவன் நல்லா தான் அவனுடைய வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பான். எவனா எங்கன்னா போயிட்டு நீ தான் பயங்கரமாக அப்படின்ட்டு ஏதோ ஒன்று வஞ்ச புகழ்ச்சி நீ பாடி அவனுக்கு புகழ் பாடிட்டோம் அப்படின்னா அவனுடைய கர்வம் எங்கே போயிடும் அப்படின்னா இமயமலையனுடைய உச்சிக்கு அவனுடைய கர்வம் போய்விடும். அதுபோல் இந்திரதேவன் பார்த்தம் அப்படின்னா எல்லா தேவி தேவர்களும் பயங்கரமாக புகழ் பாடுகின்றனர். அப்படி புகழ் பாடிக்கொண்டு அப்படி பயங்கர கர்வத்துடன் இந்திரன் உட்கார்ந்திருக்கின்றான். எல்லா தேவி தேவர்களையும் இந்திரன் புகழ் பாட, எல்லோரும் பாட்டு பாட, நடனம் ஆட, எல்லாம் அப்படி ஆடி பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் இந்திரலோகத்தில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை பிரகஸ்பதி வருகின்றார். பிரகஸ்பதி இந்திர தேவனுடைய குரு வருகின்றார். அப்படி வரும்பொழுது பார்க்கின்றார், இவன் பயங்கர கர்வத்துடன் இருக்கின்றான். எப்பொழுதெல்லாம் நாம் வாழ்க்கையில் கர்வத்தோடு இருக்கின்றோமோ அது வந்து நம்மளை அழித்துவிடும். கர்வம் என்பது நல்ல மனிதனுக்கு அழகு கிழியவே கிடையாது. எப்படி ஒரு அக்னியில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், நம்மளை எரித்து விடும். அதுபோல் அக்னியை விட மோசமானது எது அப்படின்னா கர்வம். எப்பொழுது மனிதனுக்கு கர்வம் வந்து விடுகிறதோ அந்த கர்வமே அவனை அழித்துவிடும். எப்பொழுதும் நாம் சாந்தமாகவும் வந்து அமைதியாகவும் வந்து கர்வம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, பௌதிகவாதியாக இருந்தாலும் சரி, கர்வம் இல்லாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே பிரகஸ்பதி வருகின்றார். அவருடைய இந்திரனுடைய அரண்மனைக்கு வருகின்றார், இந்திரன் பட்டணத்துக்கு வருகின்றார். அப்படி இந்திரன் பட்டணத்துக்கு வரும் பொழுது இவனோ இந்திர தேவனும் பயங்கர கர்வத்துடன் இருக்கின்றான். அப்படி கர்வத்துடன் இருக்கும் பொழுது ஆன்மீக குருநாதர், நம்ம எப்போ ஒரு ஆன்மீக குருவை பார்க்குறோமோ உடனே எழுந்திருந்து சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஆன்மீக குருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவன் இந்திரன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா அவன் வேற ஒரு உலகத்தில் வசிக்கின்றான். அப்போ குரு வந்திருப்பதை பார்க்கவில்லை. உடனே குரு புரிந்து கொள்கின்றார், பிரகஸ்பதி சாதாரண மனிதன் கிடையாது, அவர் வந்து நம்மளுடைய மனதை வந்து படிப்பவர். நம்மளுடைய எப்படி நம்ம செய்தித்தாள் படிக்கிறோமோ அதுபோல அவர் மனதை படிக்கக்கூடிய திறமை பெற்றவர் பிரகஸ்பதி. உடனே வந்து இந்திரனுடைய மனதை படிக்கின்றார். இவன் பயங்கர கர்வத்தில் இருக்கின்றான் என்று உடனே அங்கிருந்து பட்டென்று மறைந்து விடுகின்றார். அப்படி பட்டென்று மறைந்து உடனேயே இந்திர தேவன் தேடுகின்றான். ஐயோ, குருமராஜனுடைய ஆன்மீக குரு வந்தாரே, எங்கே சென்று விட்டார் அப்படின்னு என்று தேடுகின்றான். தேட 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 எங்கேயும் கிடைக்கவில்லை. எங்கேயும் கிடைக்காத காரணத்தினால் குரு வந்து எப்போ அவனுடைய இந்திர பட்டணத்திலிருந்து சென்றாரோ அவனுடைய வைபவங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் குறைந்து விட்டன. ஏனென்றால் கர்ப்பத்தின் காரணமாக இந்திரதேவனுடைய ஐஸ்வர்யங்கள் குறைந்து விட்டது, பலம் குறைந்து விட்டது, எல்லாம் குறைந்து விட்டது. அப்போ இந்த அசுரர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இதுபோல் இந்திரதேவனுடைய ஐஸ்வர்யங்கள் குறையும் என்று குறையிறத பார்த்து அப்பொழுது தேவி தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் தேவி தேவர்களிடம் சண்டையிட்டு இந்திரதேவனுடைய அரியணையில் அசுரர்கள் வந்து அமர்ந்து விட்டனர். இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா இந்த கர்வத்தினுடைய வெளிப்பாடு. அதுக்கப்புறம் இந்திரதேவன் செல்கின்றான் பிரம்மதேவரிடம் சென்று, ஐயா நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது பிரம்மதேவர் பயங்கரமாக கண்டிக்கின்றார். ஏன் இது போன்ற செயல்களை செய்தீர்கள்? ஒரு குருக்கு நமஸ்கரிப்பது ஒரு சீடனுடைய கடமை என்று பயங்கரமாக கண்டிக்கின்றார். அதுக்கப்புறம் விஸ்வரூபா அப்படிங்கிற ஒரு பிராமணர்கிட்ட இந்திரதேவன் செல்கின்றான். இந்த பிரம்மாவினுடைய ஆணைக்கு இணங்க விஸ்வரூபா அப்படிங்கிற பிராமணரிடம் சென்று விஸ்வரூபம் யாகங்களை வளர்க்கின்றார். இந்த அசுரர்களை எப்படி தோற்கடிப்பது என்று இதிலிருந்து பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் வந்து இங்கே பகவான் சொல்கின்றார், புரோகிதர்களில் தலைவரான பிரகஸ்பதியாக என்னை அறிந்து கொள் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் சொல்கின்றார், சேனாபதிகளில் நான் கார்த்திகேயன். கார்த்திகேயன் என்பது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகன் கார்த்திகேயன். அவர் வந்து சேனாபதிகளில் மிகவும் சிறந்தவர். அந்த சேனாபதிகளில் நான் கார்த்திகேயன் என்று புரிந்து கொள் என்று பகவான் சொல்கின்றார். அதுக்கப்புறம் நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே சில பேருடைய மனதில் கேள்விகள் எழலாம். இந்த சமுத்திரத்தினுடைய நீரால் என்னங்க பயன்? ஏன் இங்கே பகவான் வந்து நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம் என்று சொல்லுகின்றார்? கடல்லே பயங்கர உப்பாக இருக்குது, அதை குடிக்கவும் முடியாது, ஒன்றவும் முடியாது. இதை எப்படி பகவான் இங்கே ஏன் இதை சொல்லுகின்றார் அப்படின்னா, பகவான் இங்கே குடிப்பதை பற்றி கூறவில்லை. பகவான் சொல்லுவாரா, சோகம் அப்சு கவுந்தேயா, நான் நீரில் இருக்கும் சுவை நானே என்று பகவான் சொல்லுவார். அது வரக்கூடிய ஸ்லோகங்களில் பார்க்கலாம். இங்கே நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம் அப்படின்னு எதை குறிப்பிடுகின்றார் அப்படின்னா, எவ்வளவு கம்பீரமாக இருக்குது. நம்ம கடலை பார்த்தோம், சமுத்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா பயங்கர கம்பீரமாக இருக்கும். பயங்கர கம்பீரமாக மூணில் வந்து மூன்று பங்கு கடல் நீராக இருக்கின்றது. ஒரே ஒரு பங்கு தான் வந்து நிலம், நம்ம வசிக்கக்கூடிய நிலம் ஒரே ஒரு பங்கு தான் இருக்குது. மூன்று பங்கு வந்து கடல் நீரால் சூறப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கடல் வந்து கம்பீரமாக இருப்பதை பகவான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே வந்து கம்பீரமானவை. பகவான் இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, புரோகிதர்கள் தலைவரான பிரகஸ்பதி நான் என்று புரிந்து கொள், தளபதி சேனாபதிகளில் நான் கார்த்திகேயன் என்று புரிந்து கொள், நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம் என்று புரிந்து கொள் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த சமுத்திரம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ பகவானுக்கு ஒரு மாலை சமர்ப்பிக்கின்றோம், அந்த மாலை பழசாயிடுச்சு அப்படின்னா சமுத்திரத்தில் கொண்டு விட்டு விடுவார்கள். நம்ம இங்கேயும் அங்கேயும் கீழே கீழேலாம் போடாமல் அந்த காலத்திலாம் சமுத்திரம் இல்லைன்னா நதிகளில் கொண்டு கூட போய் போடுவார்கள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.